வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் பரம தந்தையே, இந்த புதிய வாரத்தின் காலை வேளையிலே நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமுனப்பட்டு உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆழமான சமாதானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அர்த்தமுள்ள சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலே நாங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தீர் ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் நரம்பு தொடர்பான பலவீனத்தினாலே கஷ்டப்படுகிற வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோருக்காக உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறேன். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு அவருடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பணிகளை தாங்களே சந்தோஷத்தோடு கவனித்துக் கொள்ளக்கூடிய கிருபையும் சத்துவத்தையும் கர்த்தர் கட்டளை இடுவீராக. அப்படியே தவறான சிகிச்சையினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்றுவரே நீரே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை மீட்டு எடுத்து அவருடைய பழைய நிலைக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தீவிர சிகிச்சை பிரிவுகளிலே சிகிச்சை பெற்று வருகிற சகோதர சகோதரிகளை உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். டாக்டர்கள் போராடி கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். குடும்பத்தின் மக்கள் வேதனையோடு வெளியே நிற்பதை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையும் உடைய கண்களுக்கு மறைவானதாக இல்லையப்பா. ஆண்டவரே டாக்டர்ஸுக்கு தேவையான விசேஷத்த ஞானத்தை தாரும். ஒவ்வொரு சரீரங்களையும் ஏற்ற விதமாய் புரிந்து சரியான சிகிச்சை கொடுத்து அவர்களை ஆபத்திலிருந்து மீட்டெடுக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிறப்பு வைத்தியத்திற்கு தேவையான எல்லா உபகரணங்களும் மருந்துகளும் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த நாட்களிலேயும் தீய ஆவியினாலே பாதிக்கப்பட்டு சமாதானம் இழந்து சந்தோஷம் இழந்து இருக்கிற குடும்பங்களையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அன்றுவரே எந்தெந்த தீமையான காரியங்கள் மக்களை ஆட்கொண்டு அலைக்கழிக்கிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்பதை நம்பி இயேசுவே எனக்கு இறங்கும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாயிருந்து அவர்களுக்கு விடுதலையை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாய் போன சகோதர சகோதரிகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட பழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற ஆகாரங்களை ஸ்தோத்திரத்தோடு உட்கொள்ளவும் தேவையற்ற சரீரத்தை கரைப்படுத்துகிற சரீரத்தை பாழாக்குகிற காரியங்களுக்கு விலகிக் கொள்ளவும் கர்த்தர் தேவையான ஞான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் குறிப்பாய் வெளிநாடுகளிலே இருக்கிற எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அவர்கள் எந்தெந்த இடங்களிலே இருந்தாலும் எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து அவர்களை கரம் பிடித்து காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். யாராவது நெருக்கமான சூழ்நிலைகளிலே இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே இருக்கிற தமிழ் குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களிலே அன்பையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ஆண்டவரே ஆலயம் செல்லாத கிறிஸ்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய அன்பை உணராமல் உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் உம்மை உதாசீனப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவாய் உம்மை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நீரே அவர்கள் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் உம்மை தேடி ஆலயத்திற்கு ஓடி வரவும் கர்த்தரவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. எனவும் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்ம பாரத்தோடு கரிசனையோடு சிறந்த ஆயத்தங்களோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறு பிள்ளைகளை பாரத்தோடு சந்திக்கிற ஆசிரியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். அவருடைய பணி வீணாய் போய்விடா அப்படி காத்துக்கொள்ளும். அவர்கள் விதைக்கிற வசனங்கள் 1:30 60 80 100 கனிதர கர்த்தர் கட்டளையிடுவீராக. நித்தியமான கனிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தவறான உறவுகளிலே ஈடுபட்டு குடும்ப சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட உறவுகளிலிருந்து கர்த்தர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் கொடுத்த குடும்பத்தை குறித்து மனமகிழ்ச்சியோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் உம்முடைய சமூகத்திலே வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, படித்து எத்தனையோ ஆண்டாகிவிட்டது, வயதாகிவிட்டது, எனக்கு வேலை இல்லையே என்று வேதனைப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிட்டு குடும்பத்தை தாங்குகிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அன்றுவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களை தங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே உமக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்தரணும். உம்மை மறந்து ஜீவிப்பார்கள் என்றால் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளினாலே அவர்களை நிரப்பும், புதிய கிருபைகளினாலே நிரப்பும், புதிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும். தகப்பனே, எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு நன்றி சொல்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமொழி நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியிலே 1 பேதுரு நிருபத்தின் இறுதி அதிகாரமாகிய 5வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இதிலே உபத்திரமும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையும் ஒன்று சேர கூறப்பட்டிருப்பதை பார்க்கலாம். நம்முடைய பாடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நம் ஒவ்வொருவருடைய விசுவாச வாழ்வும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளிலிருந்து ஆரம்பமாகிறது. அங்கேயே இயேசு நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்று தம்மை பலி செலுத்தினார். மேலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றும் உபத்திரவம் உண்டு. ஏனென்றால் தேவன் பாடுகள் வழியாகவே நம்முடைய வாழ்க்கையை கூர்மையானதாக்கி அவர் விரும்பினபடி அவர் பயன்படுத்தும் வகையிலே நம்மை ஒரு சிறந்த விசுவாசியாக உருவாக்குகிறார். நாம் இந்த அதிகாரத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை ஒரு பகுதியாகவும், 5 முதல் 14 வரை உள்ள வசனங்களை மற்றும் ஒரு பகுதியாகவும் பிரிக்கலாம். ஆகவே முன்பு இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் இப்பொழுது பரிசுத்தவான்களின் பாடுகளும் இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியது அவசியம். அது நாட்குறிப்பேட்டில் குறிக்கப்பட்டு எதிர்காலத்தில் வரப்போகின்ற ஒரு நிகழ்ச்சியாக கருத்திலே கொள்ளப்பட்டு செயல்பட வேண்டிய ஒன்று. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில எதிர்கால திட்டமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று அறிவோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து 2வது முறை வந்து நம்மை உலகத்திலிருந்து எடுத்துச் சென்று பின்னர் நம்மோட கூட பூமிக்கு திரும்பி வந்து அவர் ஆளுகை செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கை திட்டத்திலே முக்கிய இடத்திலே இடம்பெற வேண்டுமா கூடாதா? அல்லது அதனை குறித்து நீங்கள் எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் கருத்திட்டு காணப்படுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இயேசுவின் 2வது வருகை என்பது ஒரு உபதேசம் மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உபத்திரவம் பாடுகள் மத்தியிலே நம்மை தூக்கி நிறுத்தும் ஒரே காரியம் இயேசுவின் 2வது வருகையை குறித்த விசுவாசம்தான். நாம் ஒரு நாளிலே அவரை பார்க்கப் போகிறோம். நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே வரப்போகிறோம். இது என்ன ஒரு பாக்கியம் இல்லையா? இந்த பாக்கியத்திற்கும் நம்முடைய இப்போதைய உபத்திரவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பேதுரு தெளிவாக சொல்கிறார். கவனியங்கள், 1 பேதுரு 5:1 உங்களிலுள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், பேதுரு இங்கே தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இருந்தபோதிலும் பேதுரு தன்னை அப்போஸ்தலன் என்று இங்கே கூறவில்லை. அவர் தன்னை மூப்பருக்கு உடன் மூப்பனும் என்றுதான் சொல்கிறார். அதாவது அங்கே அநேக மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களிலே பேதுரும் ஒருவர் என்று சொல்கிறார். இங்கே மூப்பன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு மூப்பர் அல்லது வயது முதிர்ந்தவர் என்று அர்த்தமாகும். இதே சொல்லுக்கு மற்றொரு கிரேக்க வார்த்தை பிஷப் அல்லது பேராயர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு மனிதனுடைய அலுவலைத்தான் குறிக்கிறதே ஒழிய ஒரு தனி மனிதனை குறிக்கவில்லை. ஆடுகளை மேய்க்கின்றதைப் போன்ற ஒரு ஆவிக்குரிய பணி, மெய்ப்பனுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சொல்லும் இதுதான். எனவே பேதுரு தன்னை உடன் மூப்பன் என்றே அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அவரை ஒரு முக்கியமான இடத்திலே வைப்பதாக சொன்ன பிறகும் பேதுரு தன்னை ஒருபொழுதும் சகோதரர்கள் மத்தியிலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தவில்லை. அவர் தன்னை ஒரு உடன் மூப்பன் என்றுதான் சொல்லிக் கொள்கிறார். அருமையானவர்களே, உங்களிடத்திலே இந்த தாழ்ந்த சிந்தை உண்டா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்களை நீங்களே உயர்த்தி பேசாமல் தாழ்ந்த நிலையிலே வைத்து பார்க்கும் பண்பு இருக்கிறதா? பேதுரு அவ்வாறு தன்னை தாழ்த்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி என்றும் சொல்கிறார். பேதுரு இங்கே ஒரு விசேஷித்த தகுதியை உடையவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நேரடி சாட்சியாக இருக்கிறார். பேதுரு இயேசுவின் மகிமையை முன்பு பார்த்தவர். இரண்டாவது நிருபத்திலே பேதுரு அதை மறுரூப மலையிலே நடந்ததாக அடையாளப்படுத்தி கூறுகிறதை நாம் காண முடிகிறது. இயேசு கல்வாரி மலையிலே மரித்ததை பேதுரு பார்த்தார். அதேபோல மறுரூப மலையிலே இயேசு மறுரூபமானதையும் அவர் பார்த்தார். அது வடக்கில் உள்ள எர்மோன் மலையாக இருக்க வேண்டும் என்று ஒரு வேத வல்லுநர் கூறுகிறார். அதன் இடம் மிக முக்கியமான ஒன்றாக இல்லாவிட்டாலும் அங்கே நடந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு பேதுரு சாட்சியாக இருப்பதாய் சொல்கிறார். இருந்த போதிலும் எதிர்காலத்திலே வெளியாக்கப்பட போகின்ற மகிமையானது இதைவிட பெரிதானதாக இருக்கிறது. அந்த மகிமைக்கு பங்காளியாக இருக்கின்ற பேதுருவைப் போல நீங்களும் பங்காளிகளாக ஆயத்தம் தானா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 5:2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். ஒரு மூப்பனானவன் கண்காணியானவனுடைய அலுவலை உடையவனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட நபர் மந்தையை மேய்க்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். மூப்பர்களை குறித்து வேதத்திலே சொல்லப்படும் போதெல்லாம் தனி நபராக சொல்லப்படாமல் பன்மையாகவே சொல்லப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். மந்தையை மேய்ப்பது என்பது அதை காப்பதையும் மேற்பார்வையிடுவதையும் மற்றும் ஒழுக்கப்படுத்துவதையும் அறிவுறுத்தி வழிநடத்துவதையும் குறிக்கிறது. ஒரு மூப்பனின் பணியானது மிகவும் நேர்மறையான வகையிலே செய்யப்பட வேண்டும். ஆனால் பேதுரு எதிர்மறையான கட்டளையாக கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக, மூப்பர்கள் ஊழியம் செய்வது சரியான காரணத்திற்காக சரியான சிந்தையோடு பணி செய்ய வேண்டும். அதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அவர் கூறும் வார்த்தைகளை வசனத்திலே பாருங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும். ஆம், மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். சபையின் ஊழியத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறீர்கள் என்றால் அதை வெறுப்போட எடுத்து செய்யக்கூடாது. அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேறு யாரும் இதை செய்ய முன்வரவில்லையானால் நான் இதை செய்கிறேன் என்று கூறி ஒரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடாது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே, இப்படிப்பட்ட மனநிலையிலே நீங்கள் எதையுமே தேவனுக்காக செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனுக்காக பணி செய்யக்கூடிய காரணம் அதுவாக இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாக இல்லாமல் கட்டாயமாக செய்தால் அது தேவனுக்கு பணிபுரிவதிலே எந்த ஒரு பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு என்று சொல்கிறார். அதாவது, ஊழியம் செய்வது சரியான காரணத்திற்காக சரியான சிந்தையோட மட்டுமல்ல, சரியான நோக்கமும் அதிலே இருக்க வேண்டும் என்று பேதுரு தெளிவுபடுத்துகிறார். அது லாபத்தினை நோக்கமாக கொண்டதாயிராமல் அதை செய்வதிலே உற்சாக மனது காணப்பட வேண்டும். மூப்பனானவன் இந்த ஒரு பணியிலே திருப்தி அடைய வேண்டியது அவசியமானது. மாறாக அதில் எதையுமே லாபமாக பெற முடியும் என்று அவன் எதிர்பார்க்க கூடாது. ஊழியர் ஒருவர் தன் மகளை தன்னோடு வெளியே அழைத்துச் சென்றார். அவளை பார்த்து, மகளே, உன்னை சுற்றிலும் பார், யாராவது சந்தோஷமாய் இருக்கிறது போல உனக்கு தெரிகிறதா? அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். கவலையிலும் பதட்டத்திலும் அவ்வாறு போய்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வெறுக்கிற வேலையையும் அவர்கள் செய்ய தயாராயிருக்கிறார்கள். இந்த அநேகர் தாங்கள் செய்கின்ற வேலையை விரும்பவில்லை என்பது உனக்கு தெரியுமா? ஆனால் தேவனுடைய பணியை செய்வது சிறந்த ஒரு காரியம். ஏனென்றால் அந்த பணியை செய்வதற்கு நாம் விரும்புகிறோம், மனப்பூர்வமாயும் உற்சாக மனதோடும் காணப்படுகிறோம். ஆகவே அந்த பணியிலே மன நிறைவு இருக்கிறது என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையை விதைக்கின்ற அந்த ஊழியத்தை செய்வது எங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? உங்களிலே சிலர் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபாடு கொண்டு அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் அறிமுகம் செய்து இவ்வளவோ உற்சாகத்தோடு அதை குறித்து எங்களிடத்திலே சொல்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சீமோன் பேதுரு சொல்கிறார், தேவனுடைய பணியிலே சரியான நோக்கம் வேண்டும் என்கிறார். 1 பேதுரு 5:3 பாருங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அதாவது, மூப்பனானவர் தன்னுடைய ஊழியத்தை சரியான விதத்திலே நடத்த வேண்டும். மந்தையை அடித்து நடத்துகிறவனாக இல்லாமல் முன்னே சென்று நடத்தி செல்கிறவனாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, மந்தையை கட்டுப்படுத்துகிறவராக அல்ல, அதற்கு எடுத்துக்காட்டை முன்வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் ஒருவர் தான் செய்யாத ஒன்றை சபையார் செய்யும்படி கட்டாயப்படுத்துவது சரியான ஒன்றல்ல. ஆம் அருமையானவர்களே, நாம் செய்யாத ஒன்றை, கீழ்ப்படிந்து நடக்காத ஒன்றை மற்றவர்கள் செய்யும்படி வற்புறுத்துவதற்கு நமக்கு எந்த விதத்திலேயும் உரிமை இல்லை என்றே நான் நினைக்கிறேன். வசனம் 4 பாருங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மூப்பர்கள் தங்கள் பிரதான மேய்ப்பரின் கீழ் பணிபுரிகிறோம் என்ற ஒரு சரியான உணர்வோடு கூட தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த பிரதான மேய்ப்பருக்கு மூப்பர்கள் பொறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிரதான மேய்ப்பர் அந்த மூப்பருடைய பணிக்கு நித்தியமான பலனை அளிக்கிறவர். நாம் ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்காக உழைக்கிறோம் என்று நீங்கள் ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. நாம் அவ்வாறு உழைக்கிறதில்லை. நம்முடைய கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஒரு விசுவாசியானவன் ஒன்றுமில்லாததற்காக உழைக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அவருக்காக பணிபுரிந்து அவரிடத்திலிருந்து ஒரு நாளிலே பலனை பெற்றுக் கொள்வீர்கள் என்று எதிர்பாருங்கள். அவ்வாறே அவருக்காக பணிபுரிய வேண்டும். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே அநேக கிரீடங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சரி, மகிமையுள்ள கிரீடம் என்றால் என்ன? நாம் அவருடைய மகிமையிலே பங்காளிகளாக ஆகும் பொழுது இதை பகிர்ந்து கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது மகிமை என்பதற்கு 12 மேற்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட கூட்டங்களிலே, சபைகளிலே மகிமை என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. சரி, மகிமை என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள்? மகிமை எவ்வளவு பெரிதானது? அதன் அமைப்பு, வர்ணம் என்ன? மகிமை என்றால் என்ன? ஒரு சாதாரண கிறிஸ்தவனை கேட்டால் அவனுக்கு இதை பற்றி தெரியாது. மகிமை என்பதை குறித்து ஒரு வித்தியாசமான கருத்தை மனதிலே தனக்குள்ளாக உருவாக்கி வைத்திருப்பான். நாம் வேதத்திலே பார்க்கும்பொழுது மகிமைக்கு ஒரு அமைப்பும் உருவமும் இருக்கிறது. வித்தியாசமானதா இருக்கிறதா? நன்றாக கவனிங்கள். தேவனுடைய வார்த்தையை சற்றே கவனிப்போம். சங்கீதம் 19:1 என்ன சொல்கிறது? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இந்த அண்ட சராசரத்தின் அளவை நாம் கணக்கிட இயலாது. இருந்தபோதிலும் வானம் தேவனுடைய மகிமையின் அளவை தெரிவிக்கிறது. தேவனுடைய சிறப்பு தன்மையை பற்றி அது சொல்லுகிறது. சரி, மகிமையின் வர்ணம் எது? இந்த உலகத்தை இரவிலே பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், ஒவ்வொரு தட்ப வெப்ப நிலைக்கும் காணப்படுகிற விசேஷித்த கால நிலையை பாருங்கள். இவைகள் எல்லாமே தேவனுடைய மகிமையின் வர்ணத்தை வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு ஏன்? வண்ண வண்ண மலர்களை பாருங்கள், அதெல்லாம் எத்தனை வண்ணம்! சில பறவைகள் எவ்வளவு அழகான வர்ணமுடையதாயிருக்கிறது. ஆம், இவை எல்லாமே தேவனுடைய மகிமையின் வண்ணங்கள்தான். தேவனுடைய மகிமையானது மிகவும் ஆச்சரியமானது. நாம் அதில் ஒரு நாள் பங்கடைய போகிறோம். பேதுரு இதை மகிமையின் வாடாத கிரீடம் என்று சொல்கிறார். இங்கே இன்னும் ஒரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும். பிரதான மேய்ப்பர் என்று பேதுரு இயேசுவை அழைக்கிறதை பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதை சங்கீதம் 22 பார்க்கிறோம். ஒரு சிறந்த மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை மேற்பார்வையிடுகிறவராக இருக்கிறதை 23 சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 24 சங்கீதத்திலே பிரதான மேய்ப்பராக அவர் காணப்படுகிறார். அவர் திரும்ப வரப்போகிற பிரதான மேய்ப்பர். அவர் ஒரு நாளிலே வருவார். இப்பொழுதும் அவர் இந்த மந்தையை தன்னிடமாக வைத்திருக்கிறார். நாம் அந்த மந்தையிலே உறுப்பினர்களாய் இருக்கிறோம். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? வசனங்கள் 5-6 பாருங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இங்கே முதலாவது சொல்கிறார். இன்றைய நாட்களிலே இது தலைகளாக மாறிவிட்டது என்று சொல்லலாம். மூப்பர்கள்தான் இளைஞர்களுக்கு பணிந்து செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. இளைஞர்களே எதிர்த்து புரட்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களே ஏற்படுத்தப்படுகின்ற நியமத்தை, அமைப்பை அகற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான இளம் வாலிபர்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனித்து கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் இளைஞரே, உங்களுடைய தகப்பனார் ஒரு நல்லவர், தேவ பக்தி உடையவர். அவருக்கு உங்களை விட அதிகமாகவே ஞானமும் உணர்வும் உண்டு. ஆகவே அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். ஒரு இளைஞர் இவ்வாறு கூறினார், நான் கல்லூரியிலே படிக்கும்பொழுது என் அப்பாவை குறித்து வெட்கப்படுவேன். அவரிடத்திலே பணம் இருந்த போதிலும் அவர் பழங்கால சிந்தனையுடையவராக காணப்பட்டார். நாகரிகமற்ற நிலைமையிலே அவர் ஆடை உடுத்தி வருவதால் என் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க வெட்கப்படுவேன். ஆனால் நான் கல்லூரி முடித்து வியாபாரத்திற்கு வந்த பிறகு 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே நன்கு நாகரிக வளர்ச்சியை பெற்றுவிட்டார் என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, தகப்பனார் அநேக காரியங்களை கற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரி, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து என்று சொல்வதன் பொருள் என்ன? அதாவது ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியை தன்னுடைய வழிக்குள்ளே கொண்டு வர கட்டாயப்படுத்தக்கூடாது. அவர்கள் மேல் அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நாம் அணிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இது. நாம் மனமேட்டுமை உடையவர்களாக இல்லாமல் சிந்தையிலே தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையை குறித்தும் கிருபையை குறித்தும் பேதுரு மிகவும் அதிகமாகவே கூறியுள்ளார். ஒரு பெருமையுள்ள மனிதனால் தேவனுடைய கிருபையை அனுபவிக்க முடியாது. மீண்டும் கூறுகிறேன், ஒரு பெருமையுள்ள மனிதனால் தேவனுடைய கிருபையை அனுபவிக்க முடியாது. நீங்களும் நானும் தாழ்ந்த சிந்தையோட தேவனிடத்திலே வந்தால்தான் நாம் தேவனுடைய கிருபையை அறியவே முடியும். என்னால் ஒன்றும் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்ற ஒரு தாழ்ந்த சிந்தை அவசியம் பிரியமானவர்களே. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் கண்ணோட்டத்திலே பார்க்கும்பொழுது தாழ்மையாக அடங்கியிருப்பது என்பது தேவனுடைய பிள்ளைகளின் ஒரு முக்கியமான குணமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரே நீதியையும் நியாயத்தையும் பூமியிலே நிலைநாட்டுவார். நாம் இந்த உலகத்தை திருத்திவிடவோ சரி செய்துவிடவோ முடியாது. ஒருவேளை இன்று அநேகர் இவ்விதமாக நினைக்கிறார்கள், சீர்திருத்தத்தை செய்வதன் மூலமோ சில நடவடிக்கைகள் பணிகள் செய்வதன் மூலமோ உலகத்தை நாம் செம்மைப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, உங்களாலோ வேறு எந்த மனிதர்களாலோ இதை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து வந்தே எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துவார். தொடர்ந்து 1 பேதுரு 5:7 பாருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அதாவது அவருக்கு உங்களை குறித்து கரிசனை உண்டு. பேதுரு இங்கே கவலையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 11:28 இயேசு என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம், நீங்கள் உங்கள் பாவத்தின் பாரங்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வாருங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். பின்னர் உங்கள் உலக பிரகாரமான தேவைகளை அவர் சந்திப்பார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களா? அதை குறித்து இயேசுவினிடத்திலே நீங்கள் பேசினீர்களா? உங்கள் தேவையை தேவனிடத்திலே ஒப்புவித்தீர்களா? அப்படி செய்யவில்லை என்றால் இன்றே அதற்கு நேரம் ஒதுக்குங்கள். நீங்களே உங்கள் பாரத்தை சுமக்காமல் அவருடைய பாதத்திலே இறக்கி வையுங்கள். வசனம் 8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆம், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான். எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும், ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். நாம் பிசாசானவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்பொழுது அவன் ஓடிப்போவான். இன்றைய நாட்களிலே பிசாசானவன் விடுதலையோடு சுற்றித் திரிவதனாலே நாம் கவனமாயிருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. வசனம் 9, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே எதிராளியாக ஒரு ராணுவமே நிற்கிறதை ஓவியமாக பார்க்கிறோம். நாம் மற்ற விசுவாசிகளோட சேர்ந்து நிற்க வேண்டியது அவசியம். நீங்கள் தனியாக பிசாசை எதிர்த்து வென்றுவிட முடியாது என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவையாயிருக்கிறது. மட்டுமல்ல, உங்களோடு ஜெபத்திலே நிற்கும் விசுவாசிகளும் உங்களுக்கு தேவை. ஆகவேதான் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் அடிக்கடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கும் விசுவாசிகளின் ஐக்கியம் தேவையானதாயிருக்கிறது. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையானவர்களே, உங்களுக்கு கூடி ஜெபிக்கும் பழக்கம் உண்டா? இல்லை என்றால் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல குழுவை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் அமையும். 1 பேதுரு 5:10 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சபையானது சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று பிரதிபலிக்கும் சந்திரனைப் போலத்தான் இருக்கிறது. நம்முடைய மகிமையும் பிரதிபலிக்கும் மகிமைதான். நாம் கிறிஸ்துவனிடத்திலுள்ள மகிமையிலே பங்கடைகிறோம். இந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:32 நமக்கு நினைவுபடுத்துகிறது. அங்கே இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து கூறினது ஒருவேளை உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, இயேசுவிலே குணப்பட்ட நீங்கள் உங்கள் சகோதரரையும் ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் கிரியை செய்யும்பொழுது தேவன் உங்களோடு இருந்து அவர்களை ஸ்திரப்படுத்துவார். 1 பேதுரு 5:11 ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேதுரு சொல்கிறார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்கிறார். 12 நாம் பார்க்கும்பொழுது இந்த நிருபத்தை எழுதியது பேதுருதான் என்பது நமக்கு நினைவிலே வருகிறது. அது மட்டுமல்ல, அதை எழுதி கொடுத்தவர் சில்வானு என்பவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். 13 என்ன சொல்கிறது? உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சிலர் பாபிலோன் என்பது ரோமாபுரியை குறிப்பதற்காக பேதுரு பயன்படுத்திய ஒரு உருவகம்தான் என்று சொல்வார்கள். ஆனால் பேதுரு எப்பொழுதுமே மிகவும் நடைமுறையாக எழுதுகிறவர். ஆகவே அவர் அவ்வாறு எழுதியிருக்க வாய்ப்பில்லை. பாபிலோனில் இருந்த சபையைத்தான் அவர் சொல்லியிருப்பார். என் குமாரனாகிய மார்க்கவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான் என்று சொல்லும்பொழுது இது யோவான் மார்க்கை குறிக்கிறது. இவர்தான் மார்க் சுவிசேஷத்தை எழுதியவர். இவர் பேதுருவினுடைய உண்மையான மகன் அல்ல, விசுவாசத்தின்படி அவருடைய குமாரன். ஒருமுறை இந்த மார்க்கை பவுல் தன்னோடு ஊழிய பிரயாணத்திலே அழைத்து செல்லவில்லை என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். இருந்த போதிலும் மார்க்கு சிறப்புடன் செயல்பட்டார். கடைசி வசனத்தை பாருங்கள், 1 பேதுரு 5:14. ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அந்நாட்டு கலாச்சாரத்திலே இவ்வாறு வாழ்த்துதல் சொல்லியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்திற்கேற்ப கைகளை குலுக்கியோ அல்லது கைகளை கூப்பியோ வணக்கம் செலுத்துதல் மூலம் வாழ்த்துதல் சொல்லலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் வாழ்த்துதல் சொல்வது என்பது மிகவும் அவசியமானது. அருமையானவர்களே, இன்று சிலர் மற்றவர்களுக்கு வணக்கம் சொல்ல யோசிக்கிறார்கள். தான் முதலாவது வணக்கம் செலுத்திவிட்டால் தன்னுடைய மதிப்பு குறைந்து போகுமோ என்று எண்ணுகிறார்கள். மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள் என்று பிலிப்பியர் 2:3 பவுல் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆம், நாம் மற்றவர்களை கனப்படுத்த முந்திக் கொள்ள வேண்டும். இதனாலே எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை, நமக்குத்தான் ஆசீர்வாதம் வரும். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5.